கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்
வகுப்பு 33.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடைமைகளால் போற்றி இருக்கின்றேன். சைவ உலகிற்கு தத்துவ ஞானத்தை சீர்படுத்தி உபகரித்த நம்முடைய குருமுதல்வர் வைகண்டதேவருடைய திருவடிகளை என் உச்சியிலும் உலகத்திலும் சுமந்து மகிழ்கின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த அறிவுக்கு ஆரம்பம் செய்து வைத்த உண்மை விளக்க ஆசிரியர் மனவாசகம் கிடந்த தேவரையும் அவருடைய நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி உவப்பெய்துகிறேன். தற்போது நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலை நமக்கு உபகரித்து நம் சித்தாந்த அறிவை மேலும் மறு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளை போற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய நூலுக்கு உரை செய்கின்ற உரை செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளையும் போற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருவருட்பயன் நூலை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியார் பிள்ளைவாடந்தனர்களில் ஒருவர். ஸ்ரீயா மார்க்கத்தில் இருந்து ஞான மார்க்கத்துக்கு தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் துணையோடு நகர்ந்து சென்று பல அற்புதங்களை புரிந்தவர். சைவ சித்தாந்த நூல்களிலே 14 நூல்களிலே 8 நூல்களை இயற்றி சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களை இயற்றி பெருமை கொண்டவர். அவருடைய நூலாகிய இந்த திருவருட்பயன் நட்புஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யலோடு ஆரம்பமாகிறது. 10 அதிகாரங்கள், 100 குறள்கள் என்று கிட்டத்தட்ட திருக்குறள் அதிகார அமைப்பிலேயே தன்னுடைய நூலை ஆக்கியிருக்கிறார். திருவருள் பயன் என்று 2 கூறாக பிரித்து 5 அதிகாரங்களை ஒதுக்கியிருப்பதாக நம் உரையாசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே முதல் அதிகாரத்திலே உள்பொருளிலே உயர்பொருளாகிய பதிப்பற்றிய விவரங்களை சொல்லுகிற அதிகாரமாக முதலாவது அதிகாரம் அமைகிறது. 13 நிலை என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். அதற்கு அடுத்த அதிகாரம் ஆன்மாவை பற்றிய விவரங்கள் சொல்லுகிறது, அதனாலே அதற்கு உயிரவை நிலை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 3வதும் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறதுமான அதிகாரம் நலங்களை பற்றி சொல்லுகிற அதிகாரம். அந்த மலங்களிலே மூலமலமாக கருதப்படுவது ஆணவ மலம் என்றபடியால் ஆணவ மலத்துக்கு இருள் மலம் என்று ஒரு பெயர் இருக்கிற அந்த அடிப்படையிலே இந்த அதிகாரத்துக்கு இருள்மல நிலை என்று பெயரிட்டிருக்கிறார். ஆணவத்தினுடைய பெயர் இடப்பட்டதனாலே ஆணவத்தை பற்றி மட்டும் சொல்வதாக இந்த அதிகாரத்தை நாம் கொள்ளக்கூடாது. முதல் 7-8 குறள்களிலே ஆணவத்தினுடைய தன்மைகளை சொல்லி பிறகு தன்மம் மாயையையும் விளங்கப்படுத்துகிறார். அதிலே நாங்கள் மாயையிலே இருந்து தத்துவங்கள் விரிகின்ற தன்மையை கடைசியாக கற்கின்ற வகுப்புகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அனுபவப்பட்டு சடநிலையுற்ற கேவல நிலையுற்ற ஆன்மாவை பழையபடி தன்பயமாக இருப்பதற்காக இறைவன் சக்தியினுடைய துணையோடு மாயையை முதற்பொருளாக கொண்டு முதல் காரணமாக கொண்டு தான் நிமித்த காரணமாக இருந்து துணை காரணமாக சக்தியை அடிப்படையாக பெற்று தத்துவங்களை உருவாக்குகிறார். அந்த மாயை 3 கூறாக பிரிக்கப்படுகிறது. 3 கூறாக பிரிக்கப்பட்டாலும் அது ஒன்றேதான் என்பதற்கான உருவனங்களை பல இடங்களிலே பின்னாடி வரப்போகும் நூல்களிலே செய்கிறார்கள். மாயை 3 பிரிக்கப்படுகிறபடியால் ஒரு சடப்பொருள் பலவாகவும் இருந்தால் அது தோற்றமும் அழிவும் உடையதாக ஆகும் என்பது பொதுவான கருத்து. ஒரு சடப்பொருள் பிரிவுகளுடையதாகவும் சடமாகவும் இருந்தால் அது தோற்றத்துக்கும் அழிவுக்கும் உரிய பொருளாக இருக்கும் என்பது தர்க்கத்திலே அவர்கள் பின்னாலே நிறுவுவார்கள். ஆகவே மாயையும் மூன்று கூறாக பிரிக்கப்படுகிறதே, சடமாக இருக்கிறதே, ஆகவே அதை உள்பொருளிலே சேர்க்கலாமா என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் அது மூன்றல்ல, ஒன்றுதான், மூன்று கூறுகளாக கிடக்கிறது என்பதற்கு குன்றுமணியை உதாரணம் காட்டி விளக்கம் செய்கிறார்கள். அதிலே மாயையிலே சுத்த மாயை என்ற ஒரு கூரை பிரித்து அங்கே துன்பமே இல்லாத மலவயப்பட்ட ஆன்மாக்கள் செல்ல முடியாததாகிய அந்த தூய மாயைக்குள்ளே இறைவனுடைய படியிறக்கம் நிகழ்கிறது. அங்கே ஐந்து தத்துவங்களாக இறைவன் தன்னுடைய செயல்பாட்டுக்குரிய இடமாக அந்த இடகத்தை அமைத்துக் கொள்கிறான். நான் இறைவன் அமைத்துக் கொள்கிறான் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பொதுவான விளக்கத்துக்குரிய வார்த்தைகள். அது மேலும் மேலும் தெரிகிற பொழுது அது எங்கனம் அமைகிறது, யார் அமைக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெளிவாக பின்னாலே வரும். இறைவன் சக்தி கலப்பினாலே ஐந்து படியிறக்கங்கள் செய்கிறான். அதிலே சிவதத்துவம் என்பது முதல் தத்துவமாகவும் சக்தி தத்துவம் என்பது இரண்டாவது தத்துவமாகவும் இந்த இரண்டு தத்துவத்திற்கும் நாதம் பிந்து என்று பெயர் நேற்றையோ கடைசி வகுப்பிலே படித்தோமே அந்த பெயர்கள் வந்தது என்பதற்கும் விளக்கம் சொல்கிறார்கள். வாக்கிலே வாக்குக்கு மூலமாகிய நாதத்தோடு தொடர்பு இருக்கிறபடியால் அதற்கு நாத தத்துவம் என்று பெயர் வந்தது என்றும், அடுத்தது பைசந்தி வாக்கோடு தொடர்பான காரணத்தினாலே அதற்கு விந்து தத்துவம் என்று பெயர் வந்தது என்றும் சென்ற வகுப்பிலே படித்தோம். இந்த செய்திகள் எல்லாம் நானும் உங்களோடு சேர்ந்துதான் படிக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆகவே நீங்களும் அதை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு படிப்படியாக ஏற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை மூல உரைக்கிறேன். பிறகு நாதம் பிந்து என்கின்ற அந்த இரண்டு தத்துவங்கள் அல்லது சிவம் சக்தி என்ற தத்துவங்களுக்குள்ளே இறைவனுடைய ஞானாசக்தியும் கிரியாசக்தியுமான அந்த அழுத்தங்களினாலே சிவம் சக்தி என்கின்ற ரெண்டு தத்துவங்கள் தோன்றுகின்றன. பிறகு இரண்டினுடைய கலப்பினாலே சாதாக்கியம் தோன்றுகிறது. அதற்கு பிறகு ஈஸ்வர தத்துவம் தோன்றுகிறது. அதற்கு பிறகு சுத்த வித்தை என்கின்ற தத்துவம் தோன்றி ஐந்து தத்துவங்களாக அது பிரிந்து இறைவனுடைய செயல்பாட்டுக்கான ஆயத்த நிலையை அது செய்கிறது என்ற அளவிலே அந்த ஐந்துக்கும் சிவதத்துவங்கள் என்று பெயரிடுகிறார்கள். இந்த சிவதத்துவங்கள் இலே இருந்துதான் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்கின்ற ரெண்டு பிரபஞ்சங்களும் உருவாகின்றன என்கிறார்கள். அதிலே சொற்பிரபஞ்சம் என்று பார்க்கிற பொழுது வண்ணம் பதம் மந்திரம் என்று அதை மூன்றாக பிரிக்கிறார்கள். வண்ணம் என்றால் அட்சரங்களை வண்ணம் என்று சொல்கிறது வழக்கம். அட்சரங்கள் 51 மந்திரங்கள் 80 பதங்கள் 81 மந்திரங்கள் 11 இந்த சொற்பிரபஞ்சம் பிரிகிறது என்கிறார்கள். சொற்பிரபஞ்சம்தான் பின்னாலே சொற்பிரபஞ்சத்திலே இருந்துதான் வாக்கு என்ற ஒரு அமைப்பு உருவாகி நம்முடைய உடலிலே பொருந்தி பிறகு அது நம்முடைய அறிவுக்கு காரணமாகி சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி இந்த வைகரி தூள வைகரி சூக்கு வைகரி என்று பிரிந்து சப்தத்துக்கு அடிப்படையாக அமைகிறது. இந்த மந்திரம் கதம் பண்ணம் என்று சொற்பிரபஞ்சத்திலே இருந்துதான் இவை விரிகின்றன என்று சொல்கிறார்கள். அண்மையிலே நான் படித்த ஒரு செய்தி எனக்கு இப்பொழுது படிக்கிற செய்திகள் எல்லாம் அப்பாப்போ சுத்தியிலே நின்று அப்பப்போ மறைந்து போய்விடுகிறது. அதனாலே அது மறைவதற்கு முன்பாக அதை சொல்லலாம் என்று நினைத்து சொல்லுகிறேன். இந்த வாக்கு என்பது பற்றிய ஒரு விஷயத்தை சிவஞான மாமுனிவர் எடுத்து கையாளுகிறார். சிவஞான முனிவர் மாமுனிவர் தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அதோரிட்டி. அவர் சொன்னால் அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் அவர் எடுத்து மற்றவர்களுடைய கேள்விகளாக ஆக்கி கொண்டு அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு விடை தருவார். அப்படி விடை தருகிற பொழுது இந்த வாக்கு என்பது சுப்பிரமஞ்சமாகிய சுத்தமாயிலே இருந்து தோன்றுவது என்று நாங்கள் படிக்கிறோம். எதிராளிகள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஆகாயத்திலேயே சத்தம் என்கின்ற குணம் இருக்கிறதல்லவா? ஆகாயம் என்ற பூதத்திலேயே சத்தம் என்ற குணம் இருக்கிறதல்லவா? ஆகவே வாக்கு ஆகாயத்திலே இருந்து தோன்றியதாக ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் சுத்தமாயிலே இருந்து சுப்பிரபஞ்சத்திலே இருந்து வர வேண்டும் என்று எதிராளிகள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்வி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகாயத்திலேயே சப்தரூபம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சப்தங்களுக்கு மூலமாக ஆகாயத்தையே கொள்ளாமல் ஏன் சொப்பிரபஞ்சம் என்று சுத்தமாயிலே இருக்கிற அந்த பகுதியை எடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை காணுகிறார். மேலோட்டமாக சொல்லுகிறேன், நீங்களும் தேடி வெளிப்படுத்தி பார்க்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சப்தத்தை ரெண்டு வகையாக பிரித்து இசையொளி எழுத்தொளி என்று இந்த சத்தத்தை ரெண்டு கூறாக பிரிக்கிறார். சௌஞான மாமல்லர் இசையொளி எழுத்தொளி என்று ரெண்டாக பிரிக்கிறார். இந்த விஷயம் நான் முன்பு உங்களுக்கு சொன்னேனா, இசையொளி எழுத்தொளி என்று ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், சத்தங்களிலே பொருள் தருகிற சத்தம் பொருள் தராத சத்தம் என்று இருவகை சத்தங்கள் உண்டு என்கிறார். அதாவது ஒரு சொல்லை சொன்னால் இந்த சொல் அச்சரங்களாலே ஆக்கப்பட்டு பிறகு அது ஒரு பதமாகி அது ஒரு பொருள் அர்த்தத்தை தருகிற பொழுது அது எழுத்தொலி என்று சொல்லப்படுகிறது. இப்போ அம்மா என்ற ஓசையை நான் சொல்கிறேன், அதிலே ஆனா என்கின்ற ஆனா அம்மன்னா மாவனா என்கின்ற அச்சரங்கள் கூடி அம்மா என்கின்ற ஒரு பொருளை நமக்கு விளக்கம் செய்கின்றன. இதை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எழுத்தொலி என்கிறார்கள். இப்பொழுது கடற்கரையிலே போகிறோம், கடல் அலைகள் எழும்புகின்றன, அதிலே இருந்து ஒரு ஓசை வருகிறது. அதற்கு அச்சரங்களும் இல்லை, அதற்கு பொருளும் இல்லை, வெறும் சப்தங்கள் தான். அவற்றை இசையொளி என்கிறார்கள். சித்தாந்தம் எவ்வளவு ஆழமாக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு சும்மா ஒரு இந்த இடத்திலே நான் இதை நிகழ்விடத்தான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த அதனுடைய ஆழத்தை அவர்கள் எங்கெங்கு சிந்தித்துக் கொண்டு போகிறார்கள் என்பதற்காக இதை ஒரு சுட்டுதலாக சொல்லுகிறேன். ஆகவே உலகத்திலே ஏற்படுகிற சத்தங்களிலே பொருள் தராத அச்சரங்களுக்கு ஆட்படாத வெறும் சத்தங்களை இசையொலி என்றும், பொருள் தருகின்ற அச்சரங்களுக்கு ஆட்படுகின்ற சொற்களை சத்தங்களை எழுத்தொலி என்றும் விடுத்து, இசையொலிக்குத்தான் ஆகாய பூதம் காரணமாக இருக்கிறது, எழுத்தொலிக்கு சுத்தமாயிலே இருந்து வரக்கூடியதாகிய அந்த சொற்பிரபஞ்சத்திலே சொற்பிரபஞ்சம்தான் காரணமாக இருக்கிறது என்று விளக்கம் செய்கிறார் சிவஞான முனிவர். இதெல்லாம் அறிவுக்கு விருந்தாக அமைகிற விஷயங்கள். படிக்க படிக்க எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கிறது என்பதும் தெரிகிறது. எவ்வளவு ஆழமாக இதை சிந்தித்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையெல்லாம் தெரிகிற பொழுது மிக வியப்பாக இருக்கிறது. இந்த நாதம் என்பது சிவத்தோடு தொடர்பு பட்டதனாலே அதை சிவதத்துவத்துக்கு நாத தத்துவம் என்றும் பெயர் இருக்கிறது. பிறகு சக்தி தத்துவத்துக்கு இந்து தத்துவம் என்று பெயர் எடுத்தார்கள். நாத தொடர்பினாலே தான் அந்த பெயரும் வருகிறது. அடுத்தது சதாக்கியம் என்று சிவமும் சக்தியும் சமமாக கலந்த, அதாவது ஞானாசக்தி கிரியாசக்திகள் சமமாக கலந்த நிலையை சதாக்கியம் என்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் லிங்க ரூபம் என்போம். அதற்கு பிறகு சுத்தவித்தை ஈஸ்வரம் என்ற ஈஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற இரண்டு தத்துவங்கள். இதை கூட மூன்று கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். மேலே சொன்ன இரண்டும் அருவம், நடுவிலே சொன்னது அருவுருவம், கீழே சொன்ன இரண்டும் உருவம் என்று மூன்று நிலையாக பிரித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது சிவதத்துவங்கள் தோன்றிவிட்டன. இனி ஆன்மாவை இயங்க செய்து, கர்ம வினைகளை அனுபவிக்க செய்து, ஆணவத்தை வழிகிடச் செய்து அந்த ஆன்மாவை தன்மயப்படுத்த இறைவன் தயாராகிறான். அப்படி தன்மயப்படுத்துகிற பொழுது ஆன்மா இயங்க வேண்டும். அது அறிவு பொருளாதலால் அதற்கு இச்சைகிரிய ஞானம் என்கின்ற மூன்றும் உண்டு. ஆனால் மூன்றையும் இழந்து போய் நிற்கிறது. அதற்கு மூன்றிலே இந்த மூன்றும் படியபடி கொஞ்சமாவது துளிர்த்தால்தான் அது வினையை அனுபவிக்க முடியும் என்றபடியால் அது அந்த அதனுடைய இச்சாகிரிய ஞான சக்திகளை எழுப்புவதற்காக இறைவன் முதலிலே சில ஆயத்தங்களை செய்கிறான். அப்படி இச்சாகிரியா ஞானாசக்தி எழுந்து கர்ம வினையை அனுபவிக்க வருவதானால் அது எவ்வளவு காலத்துக்கு அனுபவிப்பது, ஒரு புறவி இருக்கிற பொழுது எவ்வளவு காலத்துக்கு அந்த வினையை அனுபவிப்பது. அங்கே கூட இறைவனுடைய பெருங்கருணை தான் பதிவாகிறது. என்ன பெருங்கருணை என்றால், ஒரு ஆன்மாவை தொடர்ந்து கர்ம வினையை அனுபவிக்க செய்தால் அது களைத்து போய்விடும். ஆகவே அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஆயுளை கூறுகள் பண்ணி ஒரு புறவிக்கு இவ்வளவு ஆயுள் என்று நியமிக்கிறான். அப்படி நியமிக்கப்படுகிற அந்த கால எல்லையை உருவாக்குவதற்காக கால தத்துவம் என்ற ஒரு தத்துவம் உருவாகிறது. அதற்கு அடுத்ததாக அந்த காலத்திலே அந்த உயிர் என்னென்னவற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதை நியமிக்க வேண்டும். அது அனுபவிக்கப்படுகிற விடயம் அதனுடைய விஷயத்தை மட்டுமத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும், புறகன்மங்கள் இதனோடு கலக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை நிர்ணயிக்க வேண்டிய நிலைமை வருவதற்காக அதற்காக நியதி என்கின்ற தத்துவம் வருகிறது. வேலைக்கான காலம், வேலைக்கான அட்டவணை தீர்மானிக்கப்பட்ட பிறகு அதை அனுபவிக்க செய்வதற்காக ஆன்மாவுக்கு மெல்ல மெல்ல இந்த இச்சா கிரியா ஞானாசக்திகளை எழுப்புகிறான். அதிலே முதலிலே கிரியாசக்தி வழங்கப்படுகிறது. அதற்கு கலை என்று பெயரிடுகிறார்கள். கலைத்துவம், கலாதத்துவம் என்று பெயர். சுத்த தத்துவத்திலேயும் கலை என்ற பெயரிலே சிலது வருகிறது. அது வேறு இது வேறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு அது கலைக்கப்பட்ட பிறகு அதற்கு அறிவு வருகிறது. அது வித்தை என்கின்ற தத்துவத்தாலே சொல்லப்படுகிறது. அதனுடைய ஞானாசக்தி எழுப்பப்படுகிறது. செயல் வந்து அறிவு வந்தவுடனே விருப்பம் வருகிறது. அதை அராகம் என்கின்ற தத்துவத்தாலே தீர்மானிக்கிறார்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தும் கூடின உடனே ஒரு ஆன்மா இயங்குவதற்கு அல்லது அனுபவங்களை பெறுவதற்கு தயாராகிறபடியால் இந்த ஐந்தையும் பஞ்சகஞ்சுகம் என்று சொல்கிறார்கள். இந்த பஞ்சகஞ்சுகளும் பஞ்சகஞ்சுகங்களும் சேர்ந்த உடனே உயிர் இயங்கு நிலை அடைகிறது. அந்த இயங்கு நிலை அடைந்த உயிரை குருட தத்துவம் என்ற தத்துவத்தாலே நிர்ணயிக்கிறார்கள். அதற்கு பிறகு அது இனி அனுபவங்களை பெற தயாராகிவிட்டது, தகுதிகளை பெற்றுவிட்டது, புருட நிலை உற்றுவிட்டது. இனி அது அனுபவங்களை பெற வேண்டும். அதற்கு சில பொருட்கள் காலம், அதற்கு தனுகரண புவன போகங்கள் தேவை. அதை பெறுவதற்கான ஒரு விஷயம் தேவை என்றால் மாயையினுடைய ஒரு கூறு பிரகிருதி மாயை என்ற பெயரிலே சேர்க்கப்படுகிறது. இந்த ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயக்கத்துக்கு தயாராகிறது. காலம், நேதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை என்கின்ற இந்த ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயங்க தயாராகிறது. அதனாலே இந்த ஏழுக்கும் வித்யா தத்துவங்கள் என்று பெயர். அதற்கு பிறகு அந்த மாயையிலே இருந்து இந்த ஆன்மாவுக்கு ஆன்ம அனுபவத்திற்காக தனுகரண புவன போகங்கள் வழங்கப்படுகின்றன. அதிலே முதல் குண தத்துவம் தோன்றுகிறது. அதற்கு பிறகு புத்தி தத்துவம் தோன்றுகிறது. பிறகு அகங்கார தத்துவம் தோன்றுகிறது. அகங்காரம் மூன்று கூறுகளாக பிரிந்து சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்றாக பிரிக்கிறது. இந்த மூன்றும் தத்துவங்களுக்குள்ளே அடங்காது. ஒன்றே மூன்றாக பிரிவதை காட்டுவதற்காக மூன்று பெயரிடுகிறார்கள். வைசத அகங்காரம், பூதாதி அகங்காரம், வைகரி அகங்காரம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். சாத்வீக அகங்காரமாகிய வைசத அகங்காரத்திலே இருந்து மனமும் ஐந்து அறிவு கருவிகளும் தோன்றுகின்றன. ராஜச அகங்காரத்திலே அகங்காரமாகிய வைகரியிலே இருந்து இங்கேயும் இந்த வைகரி என்பது இந்த வைகரி வேறு வாக்கு வேறு என்று முதலிலே நாம் பிரித்துக் கொள்வோம். அதிலே இருந்து அறிவு கருவிகள் ஐந்தும் தோன்றுகின்றன. பிறகு தாமச அகங்காரத்திலே இருந்து பூதங்களினுடைய காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றுகின்றன. அதற்கு பிறகு அந்த தன்மாத்திரைகளிலே இருந்து பூதங்கள் ஐந்தும் தோன்றுகின்றன. இந்த தத்துவங்கள் அவ்வளவற்றையும் கூட்ட 24 தத்துவங்கள் வருகிறது. இந்த 24க்கும் ஆத்ம தத்துவங்கள் என்று பெயரிடுகிறார்கள். சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24 என்பதோடு 36 தத்துவம் நிறைவுறுகிறது. சித்தாந்திகள் கண்ட விரிந்த தத்துவ எல்லைகள் இவை. தத்துவ ஞானத்திலே முக்கியமான கருதப்படுகிற பல தத்துவங்கள் உண்டு. அதிலே சாங்கியர்களுடைய தத்துவத்தை முக்கியமாக கொள்வார்கள். தங்கியர்கள் என்பது இன்றைய பௌத்தர்கள். அவர்கள் 25 தத்துவம் வரை செல்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு அது படித்தது ஞாபகம் இருக்கும். சுவையொலி உருவசை நாற்றம் என்ற இந்தியின் வகை அறிவான் கட்டை உலகிலே திருவள்ளுவர் அதை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இவ்வாறு சாங்கிய நூலில் கூறப்பட்டன என்று முடிப்பார். அவர்கள் குருட தத்துவம் வரையும் சென்று அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கு மேலே இறை என்ற ஒன்று இல்லை. ஆன்ம தரிசனத்தோடு அவர்களுடைய தத்துவம் முடிந்து போகிறது. 25 தத்துவத்துக்கு மேலே 36 தத்துவம் வரை நம் பெரியவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த தத்துவ விவரங்களைத்தான் நாங்கள், இது ஒரு அடிப்படை தத்துவ விவரம், அதைத்தான் நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அது பற்றிய அடிப்படை எந்தெந்த தத்துவங்கள் எதிலிருந்து பிறக்கின்றன, இதற்கு பிறகு எது தோன்றுகிறது என்ற அமைப்பை எல்லாம் நம்முடைய உரையாசிரியர் விளக்கம் செய்தார். அன்றைக்கு எங்களுடைய மோகனா கேட்ட ஒரு கேள்வி, அதாவது இந்த குண்டலினி சக்தி பற்றி கேட்டீர்கள். நான் பிறகு அது பற்றி சில நூல்களும் பார்த்தேன், சிந்தித்தும் யோசித்தேன். சுத்தமாயைக்கு குண்டலினி என்று ஒரு பெயர் இருக்கிறதுக்காக குண்டலினி சக்தி சுத்தமாயே ஆகாது போல் தெரிகிறது. இங்க நீங்கள் சித்தாந்தத்திலே படிக்கிறீர்கள், ஒரே பெயர் வேறு வேறு இடங்களுக்கு சுட்டப்படுகிறதுனாலே அதுபோல குண்டலினி சக்தி என்பது மாயை சுத்தமாயை நேரடியாக குறிப்பதாக இருக்காது. குண்டலினி பற்றி இரண்டு புத்தகங்கள் பார்த்தேன், அதிலே அதனுடைய பயிற்சியாலே அதை எழுப்புவது பற்றி தான் அதிகம் சொல்லி இருக்கிறார்களே தவிர அதனுடைய தோற்றம் எங்கிருந்து வருவது என்று சொல்லவில்லை. ஆனால் அதை பற்றி நாம் கவலையப்பட வேண்டாம், கட்டாயமாக நம்முடைய நூலாசிரியர்கள் எங்கோ ஒரு இடத்திலே அதை சொல்வார்கள். இப்போது அதை சொல்லுகிற தகுதி எனக்கு இல்லை. ஏனென்றால் நேரடியாக சுத்தமாயை அசுத்தமாயிலே வந்து கலக்க வாய்ப்பில்லை. நம்முடைய உடல் சார்ந்து வாக்கு என்ற ஒன்று சுத்தமாயினுடைய கூறாக வந்து நம்முடைய கலந்திருக்கிறதே தவிர சுத்தமாயை நேரடியாக கலக்க வாய்ப்பில்லை. சுத்தமாயைக்கு குண்டலினி என்று ஒரு பெயர் இருக்கிறது என்பதற்காக நேரடியாக இந்த குண்டலினியை நாம் சுத்தமாயை என்று எடுக்க முடியாது போல் தெரிகிறது. இப்போதைக்கு இந்த பதிலை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றது அன்றைக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியிலே பிரபு ஸ்ரீராம் குறிப்பிட்டு சொன்னார், சந்தோஷம் என்னவென்றால், இந்த தன்மாத்திரைகளிலேயும் இந்த வேதங்கள் உண்டு என்று நம்முடைய உரையாசிரியர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார். இந்த ஒரு குணம், ரெண்டு குணம், மூன்று குணம், நான்கு குணம் என்றது அது ஓரளவு சரியா, ஒரு அப்படி சொல்வதற்காக நான் ஏதோ பெரியாள் என்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று படித்திருக்கிறபடியால் நான் அது சரியாகத்தான் இருக்குமா என்று சிந்தித்தேன். சிந்தித்த அளவிலே எனக்கு இருந்தது தன் பூதங்கள் காரியம், தன்மாத்திரை காரணம், காரணத்திலே இல்லாத இயல்பு காரியத்திலே வர வாய்ப்பில்லை என்றபடியால் ஐயா சொன்னது போல அங்கும் அந்த பேதங்கள் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அது நூல்களிலே அதுவும் தெளிவாக வரும். ஐயா சொன்னதுனாலே நாம் அதை ஆகம பிரமணமாக எடுத்துக்கொண்டு அதை செய்வோம். கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு நோக்கத்தோடு கேள்வி கேட்கப்பட வேண்டும். நாம் கற்கிற விஷயத்திலே கேட்கலாம். அந்த கேள்வியாலே நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரு 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 விருப்பம் இருக்க வேண்டும். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த அறிவினா அறியான் வினா என்று வினாவை பிரிக்கிறார்கள். ஒன்று ஆசிரியரிடம் எனக்கு தெரியாது என்று கேட்பது, இன்னொன்று ஆசிரியருக்கு தெரியுமா என்று கேட்பது என்று இரண்டாக அதை பிரித்துக் கொள்கிறார்கள். அறியான் வினாதான் இங்கே கேட்கத்தக்கவை. அதாவது உண்மையிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிற பாட ஓட்டத்திலே ஒரு தடைக்கல் இருக்கிறது என்றால் அந்த கேள்வி இந்த தடைக்கல்லை அகற்ற வேண்டும். நம்முடைய எண்ணப்பதிவுகளை அல்லது நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிற விஷயத்தை கேள்வியாக கேட்டுவிட்டு, அதாவது பதிலை மனதிலே வைத்துக் கொண்டு கேள்வியாக கேட்பதிலே பிரயோசனம் இல்லை. அப்படியான விஷயத்தை என்னிடம் கேட்டு அதை நீங்கள் சொல்ல விரும்பினால் கேட்டு பிறகு நீங்கள் சொல்ல தேவையில்லை. நேரடியாகவே இப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்று இந்த வகுப்பிலே பதிவு செய்யலாம். அதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் யாருமே முற்றும் நிறைந்த அறிவோடு இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் படிக்க படிக்க படிக்கத்தான் இந்த விஷயங்கள் தெளிவாகும். எல்லா இன்றைய நாம் படித்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் சொல்லாத விஷயம் இருந்தால் நீங்கள் அதை நேரடியாக இப்படி இந்த நூலில் இருக்கிறது என்று இந்த வகுப்புக்கு உதவும் என்றால் சொல்லுங்கள். கேள்வியாக கேட்டு அதிலே மெனக்கிட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சில நேரத்திலே கேள்விகள் வகுப்பை வேறு திசைக்கு ஆக்கிவிடும். அதோடு இது இந்த வகுப்பே சம்பந்தம் இல்லாத ஏதாவது சில கேள்விகள் கேட்பதனாலே தப்பில்லை. அது வேறு விதமான கேள்வி, வகுப்போடு தொடர்பு படாமல் இருக்காது. ஆகவே அதை மனதிலே படித்துக் கொண்டு கேளுங்கள். என்னுடைய ஆசிரியரிடம் நான் படித்த பொழுது அவர் கேள்விகளை எந்த கேள்விக்கும் பதில் சொல்வார். ஆனால் நான் கேட்டு வாய்மொழின உடனே பதில் சொல்வது என்பது அவரிடம் ஒரு காலமும் வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒருமுறை எங்கள் நல்லூர் கம்பன் விழாவிலே இந்த ஐயந்தளி அரங்கு என்று ஒரு நிகழ்ச்சி அமைத்தோம். ஐயந்தளி அரங்கு என்றால் நாங்கள் 4 பேர் சுற்றி இருந்து அது ஒரு மேடை நிகழ்ச்சியாகவே அமைத்தோம். கேள்விகள் கேட்பது, ஐயா பதில் சொல்வது, அது ஐயாவின் நடுவில் இருந்து நாங்கள் 4 பேர் கேள்வி கேட்பதாக அந்த நிகழ்ச்சி அமைத்தோம். அது ரொம்ப பெரிய வெற்றியாக அந்த நிகழ்ச்சி அமைந்தது. ஆனால் அது பற்றி ஐயாவோடு பேச நாங்கள் போனபொழுது ஐயா அதற்கு சம்மதிக்கிற பொழுது ஒரு நிபந்தனை விதித்தார், அப்படியானால் அந்த கேள்விகளை முன்னமே நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். அதற்கு நான் சிந்தித்து வந்துதான் பதில் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு கெட்டித்தனம் காட்டுவது போல நான் இதிலே நீங்கள் கேள்வி கேட்க எனக்கு எல்லாம் எனக்குள்ளே இருந்து ஊற்று வருவது போல வருவதாக நான் காட்ட முடியாது, பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார், பாடத்தை படித்து முடித்த பிறகு கேள்விகளை கேளுங்கள். அவருடைய நியமனங்களிலே அது ஒன்று. ஏனென்றால் நீங்கள் வெள்ளனவே இந்த கேள்வியை கேட்டு அதில் காண முற்பட்டு பிறகு படிக்கிற பொழுது அந்த கேள்விக்கான பதில் பின்னாலே வரும். அப்படி பின்னாலே வரப்போகிறது என்றால் நாம் முன்னாலே அதை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க தேவையில்லை. ஆகவே பின்னாலேயும் அந்த பாடம் படித்து முடிக்கிற பொழுது அந்த ஐயத்துக்கு விடை வராத பட்சத்திலே கேட்கத்தான் வேண்டும் என்று நினைவிப்பார். இந்த ஒழுங்குகளையும் நாம் வகுப்பிலே கடைபிடிப்பது நல்லது என்று கருதுகிறேன்.